மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி நிம்ஸ் மருத்துவமனையின் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் ராஜா எஸ் விக்னேஷ் அவர்கள் மூளை நரம்பியல் நோய்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் நமது சமூக செய்தியாளர் செல்வி அபிராமி அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
உங்களை பத்தி சொல்லுங்க சார்.
நான் வந்து டாக்டர் ராஜா எஸ் விக்னேஷ், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், நிம்ஸ் ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி.
சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மூளையில உள்ள பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. மூளையில நீர் கோர்த்து இருக்கு, மூளையில சில கட்டிகள் வருது, பிரெயின் ஹியூமர் வந்தா காப்பாத்த முடியாது அப்படிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா சார்?
இதுல என்னன்னா பிரெயின் டியூமர், இதை பத்தி வந்து மக்களுக்கு இன்னும் போதிய அளவுல வந்து விழிப்புணர்வு இல்லை. பிரெயின் டியூமருங்கிறது மூளைக்குள்ள வரக்கூடிய ஒரு கட்டி, அதுல வந்து ஒரு 80% வந்து குணப்படுத்திய கூடியது தான், அதாவது கேன்சர் இல்லாம பெனைன் டியூமர்ஸ் சொல்லுவோம். அது 80% குணப்படுத்தக்கூடியது தான். என்னதுன்னா சீக்கிரம் கண்டறியணும், அதுதான் முக்கியம். உதாரணத்துக்கு பிரெயின் டியூமர் இருக்கவங்களுக்கு தலைவலி இருக்கும். தலைவலி வந்து புதுசா ஒரு தலைவலி வரும். இது வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில தலைவலிங்கிற மாதிரி எல்லாம் இருந்திருக்காது, ஆனா அந்த தலைவலி ரொம்ப அதிகப்படியா ரொம்ப வீரியம் கூடதா இருக்கும். அந்த தலைவலி வரும்போது அவங்களுக்கு கூடவே என்ன இருக்கும்னா கண் பார்வை வந்து மங்கும். தலைவலி இருக்கும், கண் பார்வை மங்கும் அந்த தலைவலி வர்ற நேரத்துல. அதுக்கப்புறம் வாந்தி வரும். தலைவலி, கண் பார்வை மங்குதல், வாந்தி, இந்த மூணும் புதுசா ஒரு பேஷண்ட்டுக்கு வருது அப்படின்னா ஒரு 40 வயசுக்கு மேல. மைக்ரேன் ஒரு சிலருக்கு இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அது சின்ன வயசுல இருந்தே இருந்துகிட்டு இருக்கும், அதோடைய தன்மை வந்து அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா இந்த தலைவலி வந்து புதுசா அவங்களுக்கே தெரியும், ஒரு வித்தியாசமான தலைவலி, ரொம்ப சிவியரா இருக்கும், வாந்தி வரும், கண் பார்வை மங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஏர்லி மார்னிங் வரும், காலையில, விடியற் காலையில வரும். ஒரு சிலர் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது தலைவலி வந்து எழுந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மூளையில கட்டி இருக்கிறதுக்கு உண்டான தலைவலிக்கு உண்டான அறிகுறிகள். ஒரு சிலருக்கு காக்கா வலிப்பு மாதிரி வரலாம், ஒரு பக்கம் கை கால் வந்து வேலை செய்யறது செயல்பாடு குறையலாம், ஒரு சிலருக்கு பேச்சு தன்மை மாறலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க உடனே வந்து டாக்டர் அணுகி ஒரு ஸ்கேன், அது டாக்டர் பரிசோதிச்சுட்டு ஸ்கேன், சிடி ஸ்கேன் இல்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு அதுல தலை கட்டி எது இருந்துச்சுன்னா அதுக்கேத்த சிகிச்சையை அவங்க சொல்றபடி நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அது ஒரு சில மூளைக்கட்டிகளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி கட்டியை எடுத்து வெளியே பரிசோதனை பண்ணி அது பெனைன் வந்துருச்சுன்னா அதோட அந்த வைத்தியம் முடிஞ்சுது. ஒரு சிலருக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா 20% to 30% வந்து கேன்சர் கட்டியா இருந்துச்சுன்னா அதுக்குமே அந்த ஸ்டேஜ் ஏர்லி ஸ்டேஜ்ல முந்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம்னா அதையும் எடுத்துட்டு கரண்ட் வச்சுட்டு கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்தா அதுவுமே ரொம்ப நாள் நல்லா இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது தலைவலி, கண் பார்வை மங்குறது, வாந்தி, அப்புறம் காக்கா வலி, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை அணுகி என்னன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம்னா கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி வைத்தியம் பண்ணி குணம் பண்ணலாம். ஸோ ஒரு 10% குறைவானது தான் ரொம்ப சிவியரான கேன்சர் கட்டியா இருந்து அதுக்குமே வைத்தியம் பண்ணி வாழ்நாள கூட கொஞ்ச நாள் நீட்டிக்கலாம். அதே மாதிரி மூளையில நீர் கோர்த்திருக்குதுன்னா அதுவும் ஹைட்ரோகாபால்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்குரிய ஆப்ரேஷனை பண்ணணும்னு சொன்னா அவங்களும் பழைய மாதிரி நல்லபடியா வாழ்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து தலைவலி இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுன்னா அதோடைய விழிப்புணர்வு இருந்து உரிய டாக்டரை போய் பார்க்கணும். சும்மா தைலம் தேய்ச்சிட்டு இது பண்ணிட்டு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்து அந்த கட்டி பெருசாயோ இல்ல கட்டி வெடிச்ச பிறகோ லேட்டா வரும்போதுதான் நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சாலுமே நல்ல பலன்களை தராது. அதனால ஏர்லியரா வந்தா அதுக்கு நல்லபடியா வைத்தியம் பண்ண முடியும்.
பிறந்த குழந்தைகளுக்கு மூளையில என்ன?
இது பிறந்த குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு மூளையில பல்வேறு பாதிப்புகள்லாம் இருக்கும். அதாவது வயிற்றுல இருக்கும் போதே கூட நம்ம வந்து உண்டான உடனே போலிக் ஆசிட்னு சொல்லி ஒரு மருந்து, சத்து மருந்து எழுதி தருவாங்க டாக்டர்கள். அந்த மருந்துகளை வந்து என்னைக்குமே வந்து அவங்க சொன்னபடி காலம் தாழ்த்தாம ஒழுங்கா சாப்பிட்டுட்டே இருக்கணும். முதல் 3 மாசத்துக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து மருந்துங்கிறத விட சத்து மாத்திரை அது ஆக்சுவலி. அந்த சத்து மாத்திரை போலிக் ஆசிட் சரியா சாப்பிடாதவங்களுக்கு மூளை வளர்ச்சியில சில விஷயங்கள் பாதிக்கப்படும். மூளை மட்டும் இல்ல தண்டுவடமும் பாதிக்கப்படும், முதுகு தண்டுவடமும். அதுல என்ன சொல்லுவோம்னா மெனிங்கோசீல்னு சொல்லுவோம், முதுகு தண்டுவடத்துல கட்டி இருக்கிறது, கழுத்து தண்டுவடத்துல கட்டி இருக்கிறது. அப்புறம் ஒரு சிலருக்கு மூளைக்குள்ளேயுமே நீர் கோர்த்து இல்ல அங்கேயுமே சில பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் இதுவுமே வந்து இப்பெல்லாம் எப்படின்னா நம்ம வயிற்றுக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஒரு சில நேரங்களில் ஒரு 10-20% வந்து மிஸ் பண்ணப்படும். பட் நிறைய நேரங்கள் ஒரு 75% வந்து அந்த ஸ்கேன்களில் கண்டுபிடிச்சிட முடியும். முத 3 மாசத்துல கண்டுபிடிச்சாங்கன்னா சில நேரங்களில் அவங்க வந்து ரொம்ப சரி பண்ண முடியாத ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா அந்த நம்ம குழந்தைய மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அபார்ஷன் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து சின்னதுகள் வந்து பிறந்த உடனே நம்ம சரி பண்ணக்கூடிய குறைகளா இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் அந்த பிரெக்னன்சிய சில இதுகளை கண்டினியூ பண்ணலாம். இல்லை ஒரு சிலர் வந்து கடைசி மாசம்தான் ஸ்கேனுக்கே போயிருப்பாங்க, அப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க, அப்போ வேற வழி கிடையாது. குழந்தை பிறந்த உடனே திரும்ப ஒரு ஸ்கேன் பார்த்து மூளையில நீர் இருந்துச்சுன்னா ஹைட்ரோகபலஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குரிய ஆப்ரேஷன்களை பண்ணணும். அதே மாதிரி முதுகு தண்டவடத்துலயும் அந்த கட்டி இருந்துச்சு, கால் அசைவுகளை பாதிக்கும்னா மைலோ மெனிங்கோசில்னு சொல்லுவோம், ஸ்பைனல் டிஸ்ட்ராபிசம், அதாவது கீழ் தண்டுவட எலும்புகள் வந்து சரியா அமையாம அதே மாதிரி தண்டுவட நரம்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கும். இதை அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா போக போக குழந்தை வளர வளர வந்து ரெண்டு கால்களும் நடக்க முடியாம போறதும், அதாவது பேரலிசிஸ் செயலிழந்து போறதும், நீர் கழிக்கிறது மலம் கழிக்கிறது இதுலெல்லாம் சிக்கல் ஏற்படுறதும் உண்டாகும். ஸோ அந்த மாதிரி இருந்து நம்ம பிறவிலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா அதுக்குரிய அறுவை சிகிச்சைகள் அந்த ஸ்பைனல் மெயிலோ மெனிங்கோசியில் அறுவை சிகிச்சை சரி பண்ணா நரம்புகளையும் அந்த பாதிப்புல இருந்து ஓரளவு தடுக்க முடியும். தடுத்தோம்னு சொன்னா அந்த குழந்தைகள் வந்து கால் செயல் பாதிப்பு குறைவுல இருந்தும் அந்த நீர் போறது மலம் கழிக்கிறதுல உள்ள சிக்கல்கள் இருந்தும் மீட்டெடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்க சரியான நேரத்துல வந்து ஸ்கேன் எடுத்து சரியான சிகிச்சை அளிச்சா நிறைய விஷயங்களை குணம் பண்ண முடியும், இல்லை தடுக்க முடியும். இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது நான் பிறந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பல பாதிப்புகள் வந்து நம்ம உண்டாயிருக்கும் போது மொத 3 மாதங்கள் போலிக் ஆசிடுங்கிற அந்த சத்து மாத்திரையை ஒழுங்கா உட்கொள்ளாதுதான். இதுல இன்னொன்னு சொல்ல வேண்டியிருக்குது, இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து விவரங்கள் நல்லா தெரியும். ஸோ இப்போ உள்ள விஞ்ஞான முன்னேற்றத்தின் படி என்ன சொல்றாங்கன்னா நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற மொத நாளே, இப்ப ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் முடிவு பண்றாங்க அப்படின்னா என்னைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கே இந்த போலிக் ஆசிட் மருந்தை உட்கொண்டா இந்த மாதிரி நம்ம மூளை சம்பந்தப்பட்ட தண்டுவட சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை முற்றிலும் தவிர்க்க முடியும்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ படித்தவங்களும் சரி மற்றவங்களும் சரி, அதாவது நம்ம குழந்தை பெற்றுக்கலான்னு பிளான் பண்ற ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நம்ம அந்த போலிக் ஆசிட்ங்கிறத உட்கொண்டா இந்த மைலோ மெனிங்கோசில் ஸ்பைனா பைபிடா இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்க முடியும்.
நார்மல் பிரஷர் ஹைட்ரோகபலஸ் அப்படின்னா என்ன சார்?
இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. நார்மல் பிரஷர் ஹைட்ரோகபலஸ் இது எப்படின்னா நிறைய நேரங்கள் நம்ம பார்த்துருப்போம், வீட்டில் வந்து வயசான தாத்தா பாட்டி இருப்பாங்க, ஒரு 70-80 வயசுக்கு அப்புறம் வந்து அவங்க பேசுறது வந்து நம்ம பேசுறதுல அவங்களுக்கு புரியாம இருக்கலாம், நிறைய நேரம் வந்து உணவு வந்து ஒழுங்கா உட்கொள்ள மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, வாயிலே வச்சுட்டு இருப்பாங்க, நம்ம என்னன்னு கேட்டோம்னா அதுவும் சொல்ல தெரியாது. எந்த அளவுக்கு மோசமாகலாம்னா வாய்க்குள்ள இருக்க உணவை சவைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாதான் அவங்க மெல்லவே செய்வாங்க. நீங்க மெல்றத சொல்லலன்னா உங்களுக்கு தெரியாது, அதை வாய்க்குள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் விழுங்குறதுக்கும் ஒரு சிலருக்கு எவ்வளவு மோசமா இருக்கும்னா மென்ன பிறகு விழுங்குங்க அப்படின்னு சொன்னாதான் விழுங்குவாங்க. ஸோ ஒரு பொம்மை மாதிரி இருப்பாங்க, அதாவது நம்ம சொல்றது புரியாது. அது வரைக்கும் வந்து ஒரு வாரம் முன்னால வரைக்கும் நல்லா அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருந்தவங்க, நல்லானா அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி வேலையை பார்த்தானா சாப்பிட்டுட்டு அவங்களுடைய கடமைகளெல்லாம் ஆற்றிட்டு இருந்தவங்க, அப்புறம் திடீர்னு இந்த மாதிரி ஒரு வாரம் 10 நாள்ல அப்படியே ஆல் டவுன் ஆவாங்க, சொல்றது புரியாது. இப்ப கணக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பணம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த கணக்கு பண்ண தெரியாது, 200 ரூபாய் கொடுத்து எவ்வளவுன்னு கேட்டோம்னா 200 ரூபான்னு சொல்ல தெரியாது. கடையில ஒரு 100 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கிட்டு மீதி வாங்கிட்டு வர சொன்னா அது தெரியாது. அப்புறம் ஒரு சிலர் என்னன்னா வீடையே எந்த பக்கம் இருக்குன்னு மறந்துடுவாங்க, வெளியே வாக்கிங் போயிருப்பாங்க, எங்கேயாவது தொலைஞ்சு ரோட்ல எங்கேயாவது நிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னும் முத்துன ஸ்டேஜ்ல வந்து நடக்க கூட முடியாது, ஒரு கால் எடுத்து கூட வைக்க முடியாது, கஷ்டப்படுவாங்க. யூரின் மோஷன்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துருவாங்க, வீட்டில் ஹாலில் இருந்து வச்சுருவாங்க, எங்கே இருந்து வச்சுருவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாதும்பாங்க. நான் இப்போ ஒரு கேட்ட நீங்கள் அவங்க ட்ரெஸ்ஸிலலாம் ஆகியிருக்கும், இது ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது, ஒன்றும் இல்லையே அப்படிம்பாங்க. ஸோ தன்னுடைய நிலை என்னன்னே தெரியாம அறியாமல் இருந்து இவ்வளோ பிரச்சனைகளோடு இருப்பாங்க. ஸோ மறதி இருக்கும், கணக்கு ஒழுங்காக பார்க்க முடியாது, எழுந்து நடக்கிறதுல சிரமம் இருக்கும், நடக்கவே மாட்டாங்க. அப்புறம் மோஷன் போகிறது, நீர் மலம் கழிக்கிறது வந்து நடு வீதியில நடு ஹாலில் இது பண்ணிடுவாங்க, அடையாளம் தெரியாம வெளியில தொலைஞ்சு நிற்பாங்க. இது எல்லாமே நிறைய பேர் வந்து அல்சீமர் டிசீஸ்னு ஒரு டிமென்ஷியா இருக்கு, அதாவது அவங்களுக்கு வரக்கூடியது அதுலயும் வரும். இப்ப நான் சொன்னீங்க இல்லையா நார்மல் பிரஷர் ஹைட்ரோகபாலஸ், அதுலயும் வரும். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அல்சீமர் வந்து மூளையில வந்து நீர் அளவு சரியா இருக்கும், அதை வந்து மருந்து மாத்திரைகள் மூலம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கலாம் அவ்வளவுதான். ஆனா நார்மல் பிரஷர் ஹைட்ரோகபாலஸ்ங்கிறது மூளையில நீர் அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க அதுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த நீர் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உண்டான அறுவை சிகிச்சையை செஞ்சீங்கன்னா, இந்த நார்மல் பிரஷர் ஹைட்ரோகபாலஸ் பேஷண்ட் எல்லாருமே கிட்டத்தட்ட நார்மல் பேஷண்ட் ஆயிடுவாங்க. அது வந்து ஒரு அதிசயமா நம்ப தகுத முடியாதது மாதிரி இருக்கும். அதாவது ஆபரேஷனுக்கு முன்னால வரைக்கும் நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் இருக்கும். தான் யாருன்னு தெரியாது, பேர் தெரியாது, வீட்டுக்காரங்க யாருன்னு தெரியாது, பிள்ளைங்க பேர் தெரியாது, சாப்பிட மாட்டாங்க, விழுங்க தெரியாது, நடக்க முடியாது, யூரின் மோஷன் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஆபரேஷன் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள்லயே எவ்வளவு நார்மலா இருப்பாங்களோ, அவங்க நார்மலா பேர் சொல்லுவாங்க, நடப்பாங்க, அவங்க வேலையை பாத்துக்குவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. சோ நான் இப்ப சொன்ன டிஸ்கஸ் பண்ற எல்லா விஷயங்களுமே வந்து மூளை சம்பந்தப்பட்ட சரி செய்யக்கூடிய நிறைய பிரச்சனைகள், மக்கள் விழிப்புணர்வு இல்லாம அது பயன்படாம இருக்காங்கிறது தான். நார்மல் பிரஷர் ஹைட்ரோகபாலஸ் டிமென்ஷியா மாதிரியே இருக்கும், ஆனா அது அறுவை சிகிச்சை செஞ்சா முற்றிலும் கிட்டத்தட்ட குணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்.
மூளை காய்ச்சல் எதனால சார் வருது, அதனோட அறிகுறி என்ன, அதை எப்படி சார் குணப்படுத்துறது?
மூளை காய்ச்சல் வந்து பல்வேறு காரணங்களால வர்றது. அது வந்து வைரஸ்னாலதான் அதிகப்படியா இருக்கு, அப்புறம் பாக்டீரியானாலையும் வரும், சில நேரங்கள்ல டுபர்குலோசிஸ் காச நோயுமே மூளை காய்ச்சலை ஏற்படுத்தலாம். ஸோ மூளை காய்ச்சல் வந்துச்சுன்னா இதோடைய அறிகுறிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயங்கர காய்ச்சல் இருக்கும், சாதாரண காய்ச்சல் இருக்காது, 102, 103 காய்ச்சல் கொதிக்கும், காய்ச்சல் விடவே விடாது. காய்ச்சல் வந்த பிறகு அந்த நபர் வந்து தான் யாரு என்ன ஏதுங்கிறது தெரியாம வேற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க. அதாவது அப்நார்மல் பிஹேவியர்னு சொல்லுவோம், ஆல்டர்ட் சென்சோரியம், இருக்கிறது நடக்கிறது எதுவும் புரியாம கத்திக்கிட்டு இருக்கிறது, இல்ல ஒரு சிலர் வந்து டல்ல அப்படியே படுத்துறது, நம்ம சொன்னா புரியாது, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் ரொம்ப சிவியரா தீவிரம் அடைஞ்சு இருந்துச்சுன்னா அன்கான்சியஸா கூட ஆயிடுவாங்க, சுய நினைவு கூட இழந்துருவாங்க. ஒரு சிலருக்கு காய்ச்சல் வரும், காக்காவளிப்பு வரும், சுய நினைவு இழந்துருவாங்க. ஒரு சிலருக்கு ஒரு சைடு கை கால் வந்து பலவீனமா இருக்கும், வாந்தி வரும். ஒரு சில மூளை காய்ச்சல்ல இந்த காய்ச்சல் இதெல்லாம் வரும்போது 2-3 நாளைக்கு தலைவலி, தாங்க முடியாத தலைவலி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு மூளையில வந்து வீக்கமும் மூளை கட்டியும் இருந்துச்சுன்னா சில நேரங்கள்ல தீராத தலைவலி இருக்கும், அந்த மாதிரி தலைவலி கூட இருக்கலாம். ஸோ தலைவலி, காய்ச்சல், வாந்தி பண்ணிட்டு இருக்கிறது, சுய நினைவு குறையிறது, உளறிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து அறிகுறிகள். டியூபர்குலோசிஸ், டிபி மெனிஞ்சைட்டிஸ் சொல்லுவோம், காச நோய் கிருமியினால ஏற்படக்கூடிய மெனிஞ்சைட்டிஸ்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எப்படி இருக்குன்னா, இப்ப நான் முதல்ல சொன்னது பாக்டீரியல் ஆர் வைரல் மெனிஞ்சைட்டிஸ், இதெல்லாம் வந்து இந்த மூளை காய்ச்சல் வந்து ஒரு நாள்லயே, ஒரு 24 மணி நேரத்துக்கு 36 மணி நேரத்துக்கு ஆள் அப்படியே டவுன் ஆயிடுவாங்க, காய்ச்சல் கொதிச்சு அப்படியே ஆள் வேற மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா டிபியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ஒரு 2-3 வாரம் காய்ச்சல் லேஸ் லேஸா இருக்கும், ரொம்ப பெரிய காய்ச்சல் இருக்காது, தான் வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஆனா அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் சரியா வேலை செய்ய முடியாது, அப்புறம் பேசுறது புரியாம இருக்கிறது அப்படின்னு ஒரு வாரத்துல மோசமா வாங்க, சுய நினைவு குறைஞ்சிட்டு இருக்கிறது, காக்கா வலி படுறது. ஒரே நாள்ல நடந்துச்சுன்னா அது பாக்டீரியா, ஒரு வாரம் 2 வாரம் ஆச்சுன்னா அது வந்து யூஸ்வலா டியூபர்குலோசிஸ் இருக்கும். இந்த டிபி மெனிஞ்சைட்டிஸ் உள்ளவங்களுக்கு வந்து கூட இருக்கிறவங்க யாருக்காவது நுரையீரல்ல காச நோய் இருக்கலாம், அது கூட கான்டாக்ட்ல இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு வரும். இப்ப வீட்டுல அம்மா அப்பா இல்ல தாத்தா பாட்டி யாராவது டிபிக்கு மருந்து சாப்பிட்டு இருக்காங்க, நுரையீரல் டிபிக்கு மருந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இந்த கிருமி பரவுச்சுன்னா குழந்தைகளுக்கு டிபி வரலாம், டிபி நுரையீரலையும் வரலாம், டிபி மெனிஞ்சைட்டிஸும் வரலாம், அதாவது மூளை காய்ச்சலாம் வரலாம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் எடுத்து, சில நேரங்கள்ல முதுகுத்தண்டுல நீர் எடுத்து அதுக்குரிய கிருமிகள் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குரிய சிகிச்சைகளை கொடுப்பாங்க. சிகிச்சைகளை கொடுத்தா 95%-98% வரைக்கும் நல்ல குணம் பண்ணலாம், குணமாக்கிடலாம். டிபி ஆயிருந்துச்சுன்னா மருந்து மாத்திரை ஒரு குறைஞ்சது 8-12 மாசம் சாப்பிட வேண்டியிருக்கும். மற்ற மூளை காய்ச்சல் இருந்துச்சுன்னா ஒரு 3-4 வாரம் சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ இதுல என்னன்னா, மூளை காய்ச்சல சரியா கவனிக்காம விட்டு லேட்டா வந்தாங்க, நிறைய பேர் பேய் பிடிச்சிருக்கு, பேய் கோளாறு, அந்த கோளாறுன்னு சொல்லிட்டு கோடாங்கிட்ட போறதும், அப்புறம் மூட நம்பிக்கைகளை வச்சுட்டு பச்சளை வைக்கிறது, இது வைக்கிறதுன்னு சொல்லி லேட் பண்ணிட்டு வருவாங்க. 3-4 நாள் கழிச்சு வந்தா அந்த நோயாளி என்ன வைத்தியம் பண்ணாலும் நிறைய நேரங்கள்ல அவங்கள காப்பாற்ற முடியாது. அதனால இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர் அணுகி அதுக்குரிய சிகிச்சையை பெற்றா ஆளை காப்பாத்தி நல்லபடியா ஆக்கலாம்.
இந்த காலகட்ட இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் உங்களோட கருத்து என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரா நான் பாக்குறது என்னன்னா, தினமும் வந்து ஆக்சிடென்ட் கேஸ் தான் பார்ப்பேன். அதாவது ரோட்ல போயிட்டு இருக்கும் போது பைக் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட், இல்ல இன்னொரு வண்டி வந்து இடிச்சு கீழே விழுந்துச்சு. இதுல பாக்குற எல்லாத்துலயுமே வந்து 99% ஏன் 99%ல இருந்து 100% வந்து ஒண்ணு சொல்லலாம், குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறதுலதான் என்ன கேட்டீங்கன்னா 99% இருந்து 100% விபத்துகள் நடக்குது. தலையில காயம்படுது, முதுகு தண்டில காயம்படுது, ஆட்கள் இறந்து போறாங்க, நிறைய பொருள் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகுது, குடும்பத்துல வேண்டிய நபர்களை தொலைச்சிடுறாங்க. இவங்க இறந்து போறது மட்டும் இல்லாம அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுது, அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஸோ இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் என்ன சொல்றதுன்னா, குடித்தால் தயவு செஞ்சு வாகனம் ஓட்டாதீங்க, குடிக்காம இருக்கிறது சால சிறந்தது. சரி, அப்படிதான் உங்களுக்கு ஒரு பார்ட்டி ஏதோ ஒண்ணு குடிக்க நேரிட்டாலும் நீங்க வாகனத்தை ஓட்டாதீர்கள், யாராவது குடிக்காதவங்களை வச்சு ஓட்டிட்டு போங்க, நிறைய விபத்துகளை தடுக்கலாம். 99% பாக்குறது குடினால ஏற்படக்கூடிய விபத்துகள் தான். இவங்க குடிச்சிட்டு நிறைய நேரம் 90% இவங்க விழுந்துருவாங்க, இவங்க அடிபட்டுருவாங்க, வண்டியில பின்னால உட்காந்துட்டு போனமே அவன் இறந்து போயிருவான், இல்ல ரோட்ல யாரு மேல இடிச்சு அவங்க இறந்து போயிருவான். எதுனாலுமே குடிதான் வந்து அதுல பெரிய கேடு. அதனால குடிச்சிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது. அதே மாதிரி கார் ஓட்டுறவங்க சீட் பெல்ட் போடாம போகாது, சீட் பெல்ட் போட்டுட்டு ஓட்டினாலே நிறைய உயிர்களை காப்பாத்தலாம். ஸோ இந்த ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சாலை விபத்துகளை தடுத்தாலே நிறைய தலைக்காயங்களை தடுத்து இறப்புகளை தடுக்கலாம்.
மூளையை பத்தி ரொம்ப அருமையாவே சொன்னீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார்.
தேங்க்யூமா.
நேர்களே, இதுவரை மூளை நரம்பியல் நோய்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து திருநெல்வேலி நிம்ஸ் மருத்துவமனையின் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் திரு டாக்டர் ராஜா எஸ் விக்னேஷ் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.0@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.